இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு திருப்பள்ளியை உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களிடத்திலே ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். இந்த ஞாயிறு திருப்பள்ளியாக நீங்கள் வீடுகளில் ஒப்பு கொடுக்கிற போது இதை மற்ற யூடியூப் காரியங்களை பார்ப்பதைப் போல நீங்கள் பார்க்காமல், நேரம் கிடைக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கறது அல்லது எங்கேயாவது உட்காந்து பார்க்கிறது அப்படி இல்லாமல், ஒரு ஞாயிறு திருப்பள்ளியாக குடும்பமாக அமர்ந்து ஒரு இடத்திலே நீங்கள் இந்த திருப்பள்ளி முடியும் வரை நீங்கள் நிறைவு செய்யுங்க. அப்பொழுது இந்த ஞாயிறு பலியினுடைய நிறைவான அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருள்வார். இந்த நாள் உங்களுக்கு அபிஷேகமான நாளாக அமைய உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.
இறைவனின் துணையிலே, இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார்.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எசையாவினுடைய அந்த நூலில் நமக்கு காண கிடைக்கிற ஒரு இறை வசனத்தை இன்றைய தவக்காலத்தினுடைய வருகை பல்லவியாக தாய் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. எருசலேமே அகமகள், அவள் மீது அன்பு கொண்ட அனைவரும் ஒன்று கூடுங்கள், துயிருற்ற நீங்கள் மகிழ்ந்து அக்களியுங்கள், அதனால் ஆர்ப்பரியுங்கள், நீங்கள் நிறைவாக ஆறுதல் பெற்று மகிழ்வடையுங்கள் என்கிற வார்த்தையை இன்றைய நாளினுடைய ஒரு முன்மொழி வசனமாக ஆண்டவருடைய இந்த திருப்பலி நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் தாமே நமக்குரிய மகிழ்ச்சியை கொடுக்க அவர் காத்திருக்கிறவர். இதோ நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து மனமருந்துகிற போது, மன்றாடுகிற போது அவர் கண்டிப்பாக நம்மை மீட்டெடுக்கிறார். இந்த திருப்பலியும் அநேகருக்கு இது ஒரு விடுதலையின் பலியாக, அநேகருடைய நோயை சுகமாக்குகிற ஒரு குணமளிக்கும் பலியாக, அநேகருடைய ஒரு இருள் சூழ்ந்த அந்த நிலையை மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தின் பலியாக இந்த பலி உங்களுக்குரிய நிலையில் அமைய இருக்கிறது. ஆகவே நன்றி செலுத்தி ஆண்டவர் தாமே நம்மை விடுவிக்கிறார். அவரே நமக்காக இறங்கி வந்து போரிடுவேன் என்று சொன்னவர். நமக்காக யுத்தம் செய்ய, தீமைக்கு எதிராக நம்மை விடுவிக்க, ஒரு தாய் தந்தை எப்படி பிள்ளையை கரம் பிடித்து வழி நடத்துவார்களோ அப்படி நம்மை வழி நடத்த இறைவன் நமக்காக இறங்கி வருகிறார். இதோ இந்த நம்பிக்கையிலே இந்த திருப்பலியில் நாம் கடந்து செல்வோம். இந்த பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் ஒரு விசை நினைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
இரக்கம் நிறைந்த இறைவா, மனிதரான உமது வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் நீர் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றினாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வசனங்கள் 1:6-7, 10-13. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் உன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதர்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்ட அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23, பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. சொல்வோம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை.
Thank you. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சுழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் மஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெருநாள் வாழ்ந்திருப்பே. நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெருநாள் வாழ்ந்திருப்பே.
இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர்த்தெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 8-14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெக்கமாய் இருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர்.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள், 1 முதல் 41 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமாம், இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம்பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். அவர்கள் உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார், நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராயிருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருமடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வையற்றிருந்தது இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவியிலேயே பார்வையற்றவன்தான், ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர்கள், அவன் வயது வந்தவன் தானே, அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம் உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாயிருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள், ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்கள் ஆக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா,
எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை. இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான இறை சமூகத்திலே நாம் இந்த ஞாயிறு வழிபாட்டை கூடி கொண்டாடுவது கடவுளுக்கு உகந்த ஒரு அடையாளமாகவும் கடவுளுக்கு பிடித்த ஒரு காரியமாகவும் இருக்கிற இந்த அருமையான நாளில் மூன்று வாசகங்கள் நம்மை நெறிப்படுத்தி ஆண்டவருடைய திட்டத்தை நோக்கி நாம் கடந்து செல்ல நமக்கு உதவி செய்கிறது. ஆண்டவருடைய அந்த செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவருடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும். முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த பெரிய வாசகத்தை சுருக்கமாக கொடுத்துருக்கிறாங்க. இந்த சாமுவேலிடத்தில் தாவீதை தேர்ந்தெடுக்க கடவுள் திட்டம் வைத்து அனுப்புகிறார். பாருங்க, சாமுவேல் இடத்துல இந்த செய்தியை சொல்கிறார், நீ போய் அந்த வீட்டில் போய் நான் குறித்து வைத்திருக்கிற மகனை திருப்பழிவு செய்யின்னு சொல்லிட்டார். அந்த வீட்டில் என்ன சூழல் இருக்கிறது, அந்த வீட்டில் எத்தனை மனுஷங்க இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாம் ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். இருந்தபோதும் அது சாமுவேலுக்கு அறிவிக்கப்படவில்லை. சாமுவேலிடத்தில் சொல்லப்பட்ட செய்தி, நீ போய் அங்கே கண்டுபிடி. அப்போ சாமுவேல் என்ன செய்கிறார், அந்த இடத்திற்கு போய் தன்னுடைய அந்த கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார். அந்த இடத்துல கடவுள் ஒரு மனுஷனை நிராகரிப்பதை உறுதி செய்கிறார். இறுதி வரை எவன் ஒருவன் முன்குறிக்கப்பட்டிருக்கிறானோ அவனை ஆண்டவர் அறிவித்து மகிமைப்படுத்தும் வரை ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவருடைய அடியாரும் அந்த இடத்துல காத்திருக்கிறார். பாருங்க, யாருமே தாவீதை நினைத்து கூட பார்க்கல. ஏன்னா அவன் ஒரு சிறுவன் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ அவனை, உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இன்னொரு சிறுவன் இருக்கிறான். அவன் சிறுவன். பாருங்க அந்த வார்த்தையினுடைய ஆழம். ஆண்டவர் அந்த சிறுவன் என்கிற நிலையில் அவன் இருந்தாலும் கடவுள் முன்குறித்து வைத்து விட்டார் என்று சொன்னால் அவர்களையும் அவர் தெரிந்தெடுத்து தன்னுடைய பணிக்காக அவர் அழைக்கிறார். அந்த சிறுவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சாமுவேலிடம், தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பழிவு செய். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, கடவுள் தன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை அத்தனை பேருக்கு முன்பாக உயர்த்துகிறார். ஒருவேளை முன்கூட்டியே சாமுவேலுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருந்ததுன்னா இவர் தான் அந்த பையன், போய் அவனுக்கு போய் தலையில் திருப்பொழிவு செஞ்சுட்டு வா, எண்ணெயை ஊற்றிட்டு வா அப்படி சொல்லியிருந்தா இவர் போய் நேராக அந்த பையனை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருப்பார். இப்போது ஆண்டவருடைய செயல்கள் வியக்கத்தக்கவையாக இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார், அந்த கூட்டத்தை கூட்டுகிறார், அந்த குடும்பத்தை கூட்டுகிறார். எப்படி கூட்டுறாரு பாருங்க, ஒவ்வொருத்தரையாக அவர்கள் அழைத்து நிராகரிக்கப்பட்ட நிலையில் எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆச்சரியத்திற்கு விடையாக, இதோ இந்த மகன்தான் என்று சொல்லி கடவுள் அந்த மகனை அந்த குடும்பத்திலே உயர்த்துவதை நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய அந்த தெரிந்தெடுத்தல் என்பது மிகவும் சிறப்பானது. அதை நாம் இந்த நாளில் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதே போல் நம்ம நற்செய்தி வாசகத்துக்கு வந்து பார்க்கிற பொழுது ஒரு மிகவும் ஆழமான ஒரு நற்செய்தியை நம்ம வாசித்தோம். இது நிறைய பேர் இவ்வளோ பெரிய நற்செய்தியை சாமியார் வாசிக்கணுமா அப்படின்னு கூட சில நேரத்தில் யோசிப்பாங்க. சுருக்கமாக நாள் வரி, முன்னாடி நாள் வரி, பின்னாடி நாள் வரி சாமியார் வாசித்து முடிச்சிருக்கலாமே, பைபிளில் தான் இது இருக்குதே அப்படின்னு கூட சிலர் யோசிப்பார்கள். ஆனால் இதுதான் இன்றைக்கு வரையறை, நமக்கு வழிபாட்டினுடைய வரைமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த முதல் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம், முதல் வாசகத்திற்கும் அந்த நற்செய்தி வாசகத்துக்குமான ஒரு சிறிய தொடர்பை பார்க்கிறோம். பாருங்க, கடவுள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை எப்படி தெரிந்தெடுக்கிறார், எந்த சூழலிலும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவனை அவர் மாத்துறது கிடையாது, சாய்ஸை வந்து அவர் மாத்துறது கிடையாது. அந்த சாய்ஸை எப்படி அவர் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் ஹைலைட் பண்ணுறார். ஆனால் நம்முடைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு விடப்பட்டிருக்கிற சவால், ஆண்டவர் உன்னை ஹைலைட் பண்ணிட்டாரு, நீ கடவுளை எவ்வளவு தூரம் உயர்த்துகிறாய், இதுதான் நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற பார்வை. அதில் நம்ம ஆழமாக சிந்திக்கிற போது பார்த்தீங்கன்னா, இரண்டாவது இறைவசனத்தில் இது இவர் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று அந்த பார்வையற்ற மனிதனுடைய நிலையை அவங்க முதல்ல அலசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்க, இது இவர்கள் செய்த பாவம் இல்லை, பெற்றோர் செய்த பாவம்லாம் இல்லை, கடவுளின் செயர் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி அவர் பிறந்திருக்கிறார். அப்போ பாருங்க, கடவுள் மனிதங்க அந்த யூதர்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த நிலையே வேறு, பார்வையற்றோரையெல்லாம் ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த மனுஷனை எப்படி ஆண்டவர் ஹைலைட் பண்ணுறாரு பாருங்க. அதில் வரக்கூடிய அந்த நான்காவது இறைவசனம் பாருங்க, இரவு வருகிறது. இந்த இரவு என்கிற வார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கிறது. இரவு வருகிறது, பகல்ல தான் நான் வேலை செய்கிற, இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. இப்போ நாம் ஆண்டவருடைய அந்த மகிமையான வெளிப்பாட்டை உணர்ந்திருக்கிற பிள்ளைகள் பகலாக இருக்கும்போதே செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் முன் உணர்த்துகிறார். நாம் இரவு வரும்போது நம்மளால் செயல்பட முடியாது. இயேசு அந்த இரவு அப்படின்னு அவர் குறிப்பிட்டது வந்து அவருடைய கல்வாரியினுடைய அந்த பாடுகளின் நேரங்கள். அந்த நேரத்தில் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல, அன்னை மரியாளால் ஒன்றும் செய்ய முடியல, திருத்தூதர்களால் ஒன்றும் செய்ய முடியல, அது இருளினுடைய நேரமாய் கருதப்படுகிற. அதே மாதிரி இதோ இந்த பூவுலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இருளின் நேரம் ஒன்று உண்டு. அந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்து தப்பித்துக் கொள்வேன் அப்படின்னு நீ நினைச்சின்னா நீ ஏமாந்துருவேன். ஒரு மகன் வந்து கேட்டான், எல்லாம் நான் வாழ்கிற வாழ்க்கையே எல்லாரும் வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் சில பேர்லாம் புனிதராயிருக்காங்க, கடவுளை ஏற்றுக்கிட்டு மோட்சத்துக்கு போயிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, நானும் அதே மாதிரி என்னுடைய விருப்பத்திற்கு என்னங்க, நான் வாழ்ந்து உலகத்தையெல்லாம் ரசித்து ருசித்து நான் எங்கிட்டலாம் போகக்கூடாது அங்கிட்டலாம் போய் உலகத்தை நான் துய்த்து விட்டு பிறகு வந்து நான் என்னைக்கு கடைசியாக நான் வந்து ஆண்டவர் பக்கம் உட்காந்துக்கிறேன். நிறைய வாலிபர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. வயசு வரட்டும் ஃபாதர், வயசானவங்க தான் கடவுளை தேடுவாங்க, வயது போனோன்னே தான் கடவுளை தேடுவாங்க, நான் எங்களுக்கு வயசானோனே நாங்கள் தேடிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த இரவு என்கிற நேரம் எப்பொழுது வரும் என்பது யாருக்குமே தெரியாது. நிறைய வாலிப பிள்ளைகள் வெளியில் போகிறாங்க, ஆனால் வீட்டுக்கு அவங்க உயிரோடு திரும்புவதில்லை, வெறும் உடல் தான் வருகிறது சில வேளைகளிலே. அப்போ அவங்க நினைச்சிருப்பாங்களா, இதோ நான் இப்படி சாவேன் என்று, இப்படி மரித்து போவேன் என்று ஒரு வாலிபனோ வாலிப மகளோ அப்படி நினைத்திருக்க முடியுமா? இல்லையே, பள்ளிக்கு சென்றார், திடீரென்று ஏதோ சுவாச பிரச்சனை, இறந்து விட்டார். வெளியில் போனார், டூ வீலரில் ஆக்சிடென்ட், இறந்து விட்டார். அப்போ அந்த இரவு என்கிற ஒரு நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட விதமாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் இதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை ஐந்தாவது இறைவசனம் சொல்கிறது, நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்கிற அதிசயத்தை நம்ம பார்க்கணும். நான் உலகில் இருக்கும் வரை, இப்போ நான் உலகத்தில் இப்போ நான் இருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இயேசுவை என்னால் இருக்க வைக்க முடியும். எப்படின்னா, நான் இயேசுவை நம்புகிற போது, இயேசுவுக்கு நான் சான்று பகர்கிற போது. நீங்களும் அப்படி தான், நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்களோ அத்தனை ஆண்டுகள் தான் உங்களுக்கு உலகம் இருக்கிறது. நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உலகம் நமக்கு உயிரோடு இருக்கும். நான் செத்த பிற்பாடு எனக்கு இந்த உலகத்தை பற்றி கவலை இல்லை. அப்போ நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை, இயேசு இருக்கணும்னா நான் இயேசுவை இருக்க வைக்கணும். என்னுடைய செயல்களால், நம்பிக்கையால், நம்முடைய எல்லா விதமான அந்த வெளிப்பாடுகளால். என் அன்பு பிள்ளைகளே, அதில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்க. இதை சொன்ன பிறகுதான் கடவுள் குணப்படுத்தவே போறாரு. இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் அந்த மகனை டச் பண்றாரு. குற்றப்படுத்தும் படலம் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இயேசு சேறு உண்டாக்கி அவனுக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள் என்று 14வது இறைவசனம் குறிக்கிறது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு கேட்கிறாங்க, எப்படி நீ பார்வை பெற்றாய்? அப்போ அந்த நேரத்தில் அவன் அந்த பரிசேயர்களோ அல்லது அந்த மனுஷனை கேள்விகள் கேட்ட அந்த அதிகாரிகளோ அவன் எப்படி பார்வை பெற்றான் என்பதை அறிந்து தங்கள் பார்வை பெற வேண்டும் என்பதை அவர்கள் முன்வைக்கல. அவர்கள் அந்த இடத்திலே பார்வையற்றவர்களாக இருந்து குற்றப்படுத்துகிற ஒரு நிலைக்குள்ளே அவர்கள் கடந்து போகிறார்கள். இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும். அவங்க சொல்றாங்க பாருங்க, பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. ஏன்னா ஒரு மனுஷன் நல்லவனாக தான் இப்படி செய்ய முடியும், பாவியான ஒருத்தன் செய்ய முடியாதுன்னு ஒரு சாரார் பேசியிருக்கிறாங்க, ஒரு சாரார் அவன் பாவி என்று பேசியிருக்கிறாங்க. இந்த இரண்டுக்கும் மத்தியிலே பிளவு ஏற்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 17வது இறைவசனத்தில் பார்க்கிறோம், அவரை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று அந்த மகனிடத்தில், பார்வை பெற்ற மகனிடத்தில் இந்த கேள்வி வைக்கப்பட்டது. நீ என்ன சொல்கிற அவரை பற்றி? அப்பொழுது இந்த பார்வை பெற்ற மகன் எவ்வளோ அழகாக சொல்கிறான், அவர் ஒரு இறைவாக்கினர் என்று அழுத்தம் திருத்தமாக அவன் சொல்லி முடிக்கிறான். இதோ இன்றைக்கு நாமும் பல நேரத்தில் இயேசுவாலே பார்வை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்மிடத்தில் இதே கேள்வி கேட்கப்படுகிறது, நீ என்ன சொல்லுகிறாய்? நாம் பல நேரங்கள் அமைதியாய் போய்விடுகிறோம். அதுதான் திருவெளிப்பாடு 3:15 சொல்லப்படுகிறது, நீ சூடாயிருக்கணும் இல்லை குளிர்ச்சியாயிருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீன்னா ஏற்றுக்கொண்ட பிள்ளையா சூடா அவரை பற்றி அறிவிக்கணும், இல்லையா இந்த தெய்வத்தை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடிப்போயிடு. ரெண்டுக்கு நடுவில் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருப்போம். நிறைய நேரம் நம்முடைய வாய்ப்பொத்தி நம்ம என்ன செய்கிறோம், வாழ்வை நம்ம பிடித்து கொள்ள நினைத்து கொண்டிருக்கிறோம். எதற்கு இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு, விசுவாசத்தை கோயிலில் போய் நான் ஓரமாக உட்காந்து அறிவிச்சுட்டு வந்துடுவேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை அப்படின்னா ஆண்டவர் இதை இந்த இடத்துல கேள்வி கேட்க நம்மை அழைக்கிறார். அவரை பாருங்க, அந்த மனித நிலை மறுக்கப்படுதல் பாருங்க. இந்த பார்வையற்றவன் ஒரு மனுஷன், பார்வையற்றவனுடைய அந்த மனித நிலையை மறுக்கிற ஒரு நிலை. பெற்றோரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுவரைக்கும் வேதம் சொல்லுகிறது, பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. ஏன் இந்த மனுஷன் குணமடைந்த மனுஷன்ட்ட கேட்குறாங்க, அவன் சொல்லுகிறான் நான் தான் அதுன்னு சொல்கிறான், அவனை நம்பலை. ஏன் தெரியுமா? அவன் பார்வையற்றவன். பார்வையற்றவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கப்பட தகுதியற்றவர்கள். அவர்களுக்கு பெயரே கிடையாது, அவர்களுக்கு பெயரே கிடையாது. அப்படித்தான் அவர்கள் அழைக்கப்பட்ட, அவருடைய தந்தையின் பெயரை சொல்லித்தான் அந்த பார்வையற்ற மனுஷங்களெல்லாம் அழைப்பாங்க. இதுதான் அந்த காலத்தினுடைய சூழல். அவனுக்கு பெயர் இருக்கும் ஆனால் அந்த பெயரை சொல்லி அவர்கள் அழைக்க மாட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் ஆண்டவருடைய அந்த காலத்திலே சூழல் மிகவும் கொடூரமாக இருந்தது. இதோ இந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கிறது பாருங்க. பெற்றோரின் நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்த முடியாத நிலையிலே இருந்தார்கள். என்ன கேட்குறாங்க பெற்றோர்கள், என்ன சொல்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்குற போது, இவன் எங்களுடைய மகன்தான், அதில் ஒரு தப்பு ஒரு குறையும் இல்லை, அது சரியான புரிதல் சரியான பதில். ஆனால் இவன் எப்படி குணமடைந்தான் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, அவன் வளர்ந்த பையன்தானே, அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க பாருங்க. எஸ்கேபிசம் இதைத்தான் சொல்லுவாங்க, தப்பித்து கொள்ளுகிற மனநிலை. அவர்கள் இது எதற்காக பயந்தார்கள்? யூதர்கள் சொல்லியிருக்கா, இயேசுவை யாரெல்லாம் மெஸ்ஸியான அறிக்கை செய்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே துன்பத்திற்கு உள்ளாவார்கள். இந்த அறிக்கையை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படின்னா இதிலிருந்து இப்படி தப்ப முடியும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படின்னா இயேசுவை நான் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிய முடியாத நிலையில் இருந்தாங்க. யோவான செய்தியில் இந்த ஒரு சம்பவமானது ஒரு அடையாளத்தோடு பின்புலத்தோடு பேசப்படுகிறது. அங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னா, யோவான் வாழ்ந்த சமூகத்தில் நிறைய பேர் இப்படி தான் ஒரு மறைந்த விசுவாசத்தை, ஒரு விசுவாசத்தை வந்து மறைச்சி வாழ ஆசைப்பட்டாங்க. ஜொகனைன் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டியில் இருந்த ஒரு பிரச்சனையை தான் இவர் இந்த இடத்துல இவ்வளவு அலசி ஆராயிறார். அன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னு நம்ம சொல்லி கை கழுவி விட முடியாது. இன்னைக்கும் இதே பிரச்சனை ஆழமாக இருக்கிறது. ஆகவே உண்மையை சொல்ல அவர்கள் சொன்ன பொய்யர்களாக மாறி போகிறார் பாருங்க. 24வது இறைவசனத்தில், பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம் உண்மையை சொல்லி கடவுளை மாற்றிவிடுத்து. பார்த்தீங்களா, உண்மையை சொல்ல சொன்ன பொய்யர்கள். அவங்க என்ன உண்மையை சொல்லுன்னு சொல்லி எதை சொல்ல சொல்றாங்க? இயேசு செய்யலைன்னு சொல்லு, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒண்ணுகிட்ட அப்படின்னு அவன்கிட்ட மீண்டும் மீண்டும் துளைத்தெடுத்தார்கள். அப்போ அந்த மனுஷன் பாருங்க, உண்மையை தான் சொல்கிறான். திருப்பி அவர்கள் சொல்ல விரும்பின உண்மையை இவன் பேசலை. இவன் எந்த உண்மையை கண்டானோ அந்த உண்மையை தான் பேசுகிறான். பாருங்க சொல்கிறான், பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க, ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நான் பார்வையற்றவனாயிருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன். இதுதான் அவன் சொல்கிற சாட்சியம். இதோ இந்த நேரத்தில் நாம் யோசிக்கணும், 26 அதே கேள்வி, ஏற்கனவே நான் உங்களிடம் சொல்லிட்டேன், திருப்பி அதே கேட்குறாங்க, நீ எப்படி பார்வை பெற்றாய்? அப்போ அவன் கேட்குற அந்த மனுஷன் சொல்கிறாரு பாருங்க, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், இப்போது மீண்டும் கேட்குறீங்க, ஒருவேளை நீங்கள் சீடராகிறதுக்கு கேட்குறீங்களா? பாருங்க இந்த இடத்துல நோக்கத்தை அவர் வைக்கிறார், எந்த நோக்கத்தோடு நீ மீண்டும் இதை நீ கேட்குற? அப்போ அந்த நோக்கத்தில் ஏதாவது ஒரு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின். அப்போ அந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த கேள்வியினுடைய நோக்கத்துக்கு அவர்கள் பதில் சொல்றாங்க பாருங்க, இயேசுக்கு எதிராக நிற்கத்தான் நாங்கள் இந்த கேள்வியை கேட்குறோம், அதைத்தான் அவங்க மறைச்சு கேட்குறாங்க. அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்று இயேசுவை அறியாத ஒரு நிலையில் அவர்கள் இருந்ததை வெளிப்படுத்துறாங்க. என் அன்பு இறை சமூகமே, ஆண்டவருடைய பிள்ளை அந்த இடத்துல அந்த பார்வை பெற்ற மனுஷன், ஒரு மனுஷனாவே கருதப்பட முடியாத நிலையில் இருந்தவன், ஒரு வியப்புக்குரிய அடையாளமான ஒரு வெளிப்பாட்டை அந்த இடத்துல எடுத்து வைப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷன் பேசுகிறான் பாருங்க, இது வியப்பா இல்லையா உங்களுக்கு? எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார்னு நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே. பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறைப்பற்றுடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். நமக்குனா என்ன? உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே, இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்று தன்னுடைய சாட்சியத்தை இன்னும் ஆழப்படுத்துகிற இந்த பார்வை பெற்ற மனிதன் நமக்கு முன்பாக ஒரு வியப்புக்குரிய அடையாளமாக இருக்கிறார். இதோ இந்த இடத்துல தான் பாருங்க, அந்த விசுவாச அறிக்கையை கூட ஒரு சாதாரண மனுஷனுடைய அந்த விசுவாச அறிக்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியாத, மதியினர்கள் என்று சொல்ல முடியாது, அறிவினர்கள் என்று சொல்ல முடியாது, மனமேட்டிமையிலே நிலைத்திருந்தவர்கள், இது இப்படி தான் என்று பிடிப்பு நிலை பக்தியை கொண்டிருந்தவர்கள், கடவுளை பற்றிய எண்ணத்திலே ஒரு பிடிப்பு நிலையிலே பிடித்து கிடந்த பிள்ளைகளை இதோ அந்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்படிப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். 34 இறைவசனம், பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கட்டுத்தருகிறாய் என்று சொல்லி பாருங்க, 2 அவனுடைய மனித நிலையை அவர்கள் புறக்கணிக்கிறாங்க, மனித நிலையை புறக்கணிக்கிறாங்க. இவன் ஒரு மனுஷன், உணர்வுள்ள மனுஷன், உயிருள்ள மனுஷன், இவன் பேசுறதுல அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்ளலை. பிறப்பிலேயே நீ பாவத்தில் கிடக்கிற, நீயா எங்களோடு பேசுகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பின் மனநிலை. தேவ பிள்ளைகளே, இதோ இந்த நாளில் கூட இந்த அடையாளமாக இருக்கிற பார்வையற்ற மனுஷனும், இதோ இந்த பரிசேயர்களுக்கு கூட நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நாம் எந்த நிலையில் இருந்து ஆண்டவருடைய காரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளுடைய எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் இட்ஸ் ரியாக்ஷன் என்று சொல்வாங்க, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது அறிவியல் தத்துவம். இதோ இந்த சமூகத்திலே நடக்கிற ஒரு அநியாயங்கள், சமூகத்தில் நடக்கிற ஒரு வேதனையான காரியங்கள், இப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம், இது எதனால் விளைந்தது? ஒரு கொள்ளை நோயினால் நாம் தப்பித்துக்கொள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இதை செய்ய வேண்டியதுதான், தவறில்லை, ஆனால் சிந்திக்க வேண்டிய காரியம் இன்னும் ஆழமானது. இதோ இந்த நேரத்தில் எது நம்மை ஒளிய வைத்திருக்கிற, எந்த செயல் என்னை இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே கடத்து சென்று கொண்டிருக்கிறது, அழைத்து சென்று கொண்டிருக்கிற, இதை நாம் ஆழமாய் சிந்திக்காது போனால் ஆண்டவருடைய இறை திட்டத்தை நாம் ஒருவேளை அறிய முடியாது போவோம், இந்த பரிசேயர்களைப் போல. ஆகவே தான் 2 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள், ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். நம்ம கேட்கணும், நான் இணைந்திருக்கிறேனா? ஒளியாயிருக்கிற நான் ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள், வாழுகிறேனாம். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஒளி என்னென்ன கொடுக்குது? உண்மை, நீதி, நன்மை எல்லாமே ஒளியிடமிருந்து தான் வருகிறது. நிறைய பேர் மறைவாய் சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான், அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் மறைவாய் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நிலைநாட்ட நீ மறைவாய் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வராமல் போகாது. ஆண்டவருடைய வார்த்தை அதான் சொல்கிறது, அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. இதோ ஒரு நாள் ஆண்டவர் அப்பேற்பட்ட நிலையை அவர் நமக்கு கொடுக்க போகிறார். இன்று விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி இந்த இரண்டாவது வாசகத்திலே நிறைவை கொடுக்கிறார். இதோ நீ தூங்குகிறவனாக இருக்கிறாயா, எள் விழித்தெழு, இறந்தவனாக இருக்கிறாயா, உயிர் பெற்றழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார். கிறிஸ்து என் மீது ஒளிர்ந்தெழ வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த இறை செய்தியை கேட்டு எப்படிப்பட்ட நிலையிலே நான் எழும்ப வேண்டும், நான் எப்படிப்பட்ட பார்வை பெற வேண்டும், நான் எப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய பார்வையற்ற நிலையை நான் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற அந்த மனமேட்டுமையோடு நான் கிடக்கிறேனா, சிந்திக்க வேண்டும். இதோ இந்த நாள் நமக்கு ஒரு விடுதலையின் நாளாக அமைய இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஒளியாய் கடந்து செல்லட்டும். அபிஷேகத்தின் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒளி பெற்ற பிள்ளைகளாய் மாறினால் ஆமேன். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
கண்களை மூடி நம்முடைய